السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. نحن نقص عليك نبأهم بالحق، إنهم فتية آمنوا بربهم وزدناهم هدى. وقال النبي عليه الصلاة والسلام: نعمتان مغبون فيهما كثير من الناس، الصحة والفراغ، أو كما قال عليه الصلاة والسلام. சங்கே குரிய கண்ணியத்திற்குரிய மேலான உலமா பெருமக்களே, பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளவு பெரிய இந்த பிரபஞ்சத்தை படைத்து இந்த பிரபஞ்சத்திலே உள்ள எல்லா சாதனங்களையும் வஸ்துக்களையும் பொருட்களையும் படைப்பினங்களையும் மனிதர்களுக்காக படைத்து மனிதர்களை மிக உயர்ந்த ஒரு நோக்கம் இலட்சியம் குறிக்கோளை வைத்துத்தான் படைத்திருக்கிறான். அந்த மனிதர்களுக்கு அல்லாஹுவால் படைக்கப்பட்ட நோக்கம் குறிக்கோளை விளங்க வைப்பதற்காக இலட்சக்கணக்கான நபிமார்கள், 300 மேற்பட்ட ரசூல்மார்களை ஒவ்வொரு காலகட்டத்தில் அனுப்பி இந்த மனித சமுதாயத்திற்கு அல்லாஹ் விளங்க வைத்தான், நான் உங்களை படைத்ததனுடைய நோக்கம் என்ன, குறிக்கோள் என்ன. கடைசியாக ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அனுப்பி வைத்தான். நபி அவர்களுக்கும் அதே நோக்கம், அதே ஷரியத், அதே மார்க்கம் தானே கொடுத்து அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பி வைத்தான். நபி அவர்களுக்கு நபி பட்டம் கொடுக்கப்பட்ட காலம் நம் எல்லோருக்கும் தெரியும், 40வது வயது. அந்த நேரத்தில் நபி அவர்களுக்கு மிகவும் உதவியாக ஒத்தாசையாக இருந்தவர்கள் யாரு? ஹதரத் அபூபக்கர், ஹதரத் உமர், பின்னால அதற்கு முன்னால ஹதரத் அலி. இப்படி இளம் சஹாபாக்கள் தான் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவியாக இருந்தார்கள். நபி அவர்களுக்கு 40 வயது என்றால் ஹதரத் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கிட்டத்தட்ட 38 வயது, ஹதரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சுமார் 36 வயது. நபி அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போற நேரத்தில் ஹதரத் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வயது 20. மக்காவிலிருந்து நபி அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்த நேரத்தில் நபி அவர்களுடைய படுக்கையில ஹதரத் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை படுக்க சொல்லிவிட்டு சென்றார்கள். அந்த நேரத்தில் ஹதரத் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வயது 20. ஹிஜ்ரத்துடைய வேளையில நபி அவர்கள் சௌர் குகையில 3 தங்கி இருந்தார்கள். அந்த நேரத்தில் நபி அவர்களுக்கும் தன்னுடைய தந்தை ஹதரத் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் உணவை எடுத்துக்கொண்டு சென்ற ஹதரத் அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வயது அந்த நேரத்தில் 23. நபி அவர்கள் மதீனாவுக்கு போவதற்கு முன்னால மதீனாவுடைய கிரவுண்ட் சமைக்கிறது, மதீனாவுடைய சூழலை சீராக்க முக்கியமான 2 அனுப்பி வைத்தார்கள், ஹதரத் முஸ்அப் இப்னு உமைர், ஹதரத் அஸாத் இப்னு ஸுராரா ரதியல்லாஹு அன்ஹுமா. அந்த 2 ஒருவர் முஸ்அப் இப்னு உமைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த நேரத்துடைய வயது 18. ஹதரத் அலி, ஹதரத் முஆத் இப்னு ஜபல் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை நபி அவர்கள் யமனுக்கு அனுப்பி வைத்தார்கள். அந்த நேரத்தில் ஹதரத் முஆத் இப்னு ஜபல் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வயதும் 20. நாம் எதை சொல்ல வாரோம் என்றால், நம்முடைய இந்த நிகழ்ச்சியுடைய தலைப்பு இளைஞர்கள் வாலிபர்கள் இஸ்லாத்திற்காக தீனுக்காக அவர்கள் செய்த சேவைகள் அல்லது சாதனைகள் அல்லது தியாகங்கள் என்று நாம் வைத்துக் கொள்வோம். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக முக்கியமாக யாரை தன்னுடன் இணைத்துக் கொண்டார்கள் என்றால் இந்த இளைஞர்கள் வாலிபர்கள். ஏன், இவர்களின் மூலமாக உலகத்தில் பலவிதமான இஸ்லாமிய சாதனைகளை நிலைநாட்டலாம். இன்றும் பாருங்க நீங்க, நம்முடைய நாட்டில் உள்ள அந்த மிக பயங்கரமான ஒரு சில வேலைகள் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த மூன்று எழுத்து சகோதரர்கள், அவர்களுடைய மெயின் டார்கெட் யாரு, யூனிவர்சிட்டி மாணவர்கள். அவர்களைத்தான் பேசா வச்சு அவர்கள் மூலமா தான் வேகம் வேகமாக நமக்கு எதிராக செய்திகளை பரத்துகின்றார்கள். ஏன் தெரியும், இந்த வாலிபர் இந்த நேரத்தில் அவர்களுக்கு எதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்வாங்க, எதை சொன்னாலும் செய்வதற்கு அவர்கள் தயார். கடல்ல பாயிண்டா பாயுவாங்க, ஸ்ட்ரைக் பண்ணண்டா பண்ணுவாங்க, யாரையாவது கொலை செய்யண்டா செய்திருவாங்க. இந்த வயசு அப்படித்தான். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசேஷமாக எல்லோரிடத்திலேயும் முயற்சி செய்தார்கள், ஆனால் விசேஷமாக நபி அவர்கள் இளைஞர்களை டார்கெட் பண்ணினார்கள். யார் யாருக்கு என்னென்ன ஆற்றல்கள் திறமைகள் இருக்குதோ அதை இனம் கண்டார்கள். ஹதரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட வீரம் இருந்தது, ஹதரத் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட வீரம் இருந்தது, ஹதரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட செல்வம் இருந்தது, ஹதரத் ஸைத் இப்னு சாபித் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட நாலேஜ் ஞாபக சக்தி இருந்தது. யார் யார்கிட்ட என்னென்ன இருக்குதுன்னு நபி அவர்கள் இனம் கண்டு அவர்களை எந்த முறையில் இஸ்லாத்திற்காக தீனுக்காக பாவிக்கலாம். ஹதரத் ஸைத் இப்னு சாபித் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட நல்ல ஞாபக சக்தி. ஒரு தடவை ஹதரத் ஸைத் இப்னு சாபித் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட நபி அவர்கள் கேட்டார்கள், ஸைத் அதுஹ்தினு சூரியானியா, உங்களுக்கு சூரியானி பாஷை தெரியுமா? சொன்னார்கள், இல்ல யா ரசூலல்லாஹ், எனக்கு தெரியாது. யூதர்களுடைய பாஷை, இன்றும் அவர்களோட வழக்கத்தில் இந்த சூரியானி பாஷை இருக்குது. நபி அவர்கள்ட்ட சொன்னார்கள், எனக்கு தெரியாது யா ரசூலல்லாஹ் அந்த பாஷை. நபி அவர்கள் சொன்னார்கள், யூதர்களிடமிருந்து எனக்கு லெட்டர் வருது, அந்த லெட்டரையும் அவர்களில் ஒருவரின் மூலமா தான் நான் படிக்கணும். அவர்களுக்கு நான் ஏதாவது லெட்டர் எழுதுவதாக இருந்தால் அவர்களை வச்சுத்தான் எழுதணும், அவர்களை சரியா நம்ப இயலாது. என்ன அந்த அளவுக்கு மோசடிக்காரர்கள், எதையாவது மாத்திடுவாங்க, குரான்ல கூட மாற்றம் செய்வாங்க. குரானுடைய ஆயத்துகளை வச்சுட்டு மேல உள்ளதுகளை கையால மறைச்சு கொண்டு கீழ் உள்ளதை சொல்லுவாங்க, இப்படி இப்படி எல்லாம் இருக்குது. அப்ப அதுல யூத மதத்திலிருந்து வந்தவர் தான் ஹதரத் அப்துல்லாஹி இப்னு சலாம். உதாரணமாக திருமணம் முடித்து விபச்சாரம் செய்தவர்களை கல்லால் அடித்துக் கொள்ளணும், இது ஆரம்பத்தில் குர்ஆன்ல இருந்து இந்த ஆயத்தை இருந்து அஷைஹு வஷைஹூஹது இதா ஸனயா ஃபர்ஜிமூஹுமா என்று ஆயத். பின்னால் அல்லாஹ் அதை மாற்றி விட்டான், ஆயத்து குர்ஆன்ல இல்ல, ஆனா சட்டம் இருக்குது அது. இப்பொழுது யூதர்கள் ஒரு நாள் விபச்சாரம் செய்ததோட நபி அவர்கள் கல்லால் அடித்து கொள்ளணும் என்று சொன்னதோட சொன்னார்கள், அப்படி குர்ஆன்ல இல்லையே. மேலாய் அந்த ஆயத்தில் தன்னுடைய விரல்களை வைத்துக் கொண்டு மேலையும் கீழையும் காட்டுறாங்க, கூட குர்ஆன்ல அப்படி இல்ல. ஹதரத் அப்துல்லாஹி இப்னு ஸலாம் ரழியல்லாஹு சொன்னாங்க, அவங்க விரலை கொஞ்சம் எடுங்க பார்ப்போம். விரலை எடுத்ததோடு அந்த ஆயத்து இருக்குது அந்த இடத்துல. இந்த மாதிரி நபி அவர்களுக்கு முன்னாலே மோசடி துரோகம், அதனால் நபி அவர்கள் அவர்களை நம்பேலா. அதுல ஸைத் இப்னு சாபித் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட சொன்னார்கள், ஸைத் இந்த சூரியானி பாஷையை நீங்க படிச்சிடுங்க, அப்ப உங்களை வச்சு எங்களுக்கு லெட்டர் எழுதலாம், உங்களை வைத்து அவர்கள் அனுப்பக்கூடிய கடிதங்களை நாங்கள் வாசித்து தெரிந்து கொள்ளலாம். புகாரியில வருது, ஹதரத் ஸைத் இப்னு சாபித் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ஒரு 17 நாட்கள் கழியல்ல அந்த முழு சூரியானி பாஷையை நான் படித்து முடித்து விட்டேன். கொஞ்சம் யோசிங்க பாருங்க, இன்டர்நேஷனல்ல படிக்கிற மாணவர்கள் இங்கிலீஷ் பேச எவ்வளவு காலம் போகும், அரபி மதரசாக்கள் ஓதக்கூடிய அந்த மாணவர்கள் அரபிய சரளமா பேசுவதற்கு எத்தனை வருஷம் போகும். ஹதரத் ஸைத் இப்னு சாபித் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வெறும் 17 நாள் அந்த பாஷையை படித்து முடிக்குகின்றார்கள். நபி அவர்கள் இனம் கண்டார்கள், ஸைத்துக்கு இவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்குது, அந்த ஆற்றலை நாங்க பாவிப்போம். இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட குர்ஆனுடைய ஆற்றல் இருக்குது, அவர்களை குர்ஆன்ல ஈடுபடுத்தினாங்க. ஹதரத் அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு சின்ன வயது தான், ஆனால் அவர்கள்ட்ட நிறைய நாலேஜ்கள் இருக்குது, அவரை நபி அவர்கள் பாவித்தார்கள். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலிருந்து விசேஷமாக இளைஞர்களை அடையாளம் கண்டு அவர்களில் யாரை எதற்கு பாவிக்கலாம் என்று நபி அவர்கள் பார்த்தார்கள். ஒரு ஆள் நல்ல வியாபாரம் செய்கிறார், நபி அவர்கள் அதில் ஈடுபடுத்தினார்கள். ஒரு ஆள் நல்ல விவசாயம் செய்கிறார், நபி அவர்கள் அதில் ஈடுபடுத்தினார்கள். யாரு யாரு எதில நல்ல தேர்ச்சி பெற்றிருக்கிறார்களோ அவர்களுக்கு நபி அவர்கள் களம் அமைத்து கொடுத்ததோடு மட்டுமல்ல, அவர்களை வாழ்த்துவாங்க, அவர்களை பாராட்டுவார்கள், அவர்களை புகழுவார்கள். நம்முடைய ஹதீஸ் கிதாபில் விசேஷமான ஒரு தலைப்பு இருக்குது, பாபுல் மனாக்கிப். மனாக்கிபுண்டா ஒரு ஆளுடைய சிறப்பை பத்தி சொல்லுவது. நபி அவர்கள் சஹாபாக்களுடைய சிறப்பை சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. ஆனால் இருந்தாலும் ஒவ்வொரு சஹாபியுடைய சிறப்பை நபி அவர்கள் சொல்வார்கள். ஹதரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சிறப்பு என்ன? ஹதரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சொல்லும் பொழுது சொல்வார்கள், லௌ கான பஅதி நபியன் லகான உமர், எனக்கு பின்னால யாரும் நபியாக வர முடியாது, அவ்வாறு வருவதற்கு தகுதி பொருத்தமாக இருந்தால் உமர் ரழியல்லாஹு அன்ஹு. வேறொரு ஹதீஸ்ல சொன்னார்கள், ஹதரத் உமருடைய அந்த வேகம், ஈமானுடைய பலம், அவர் ஒரு பாதையில நடந்து சென்றால் ஷைத்தானுக்கே தைரியம் இல்லை அந்த பாதையில நடப்பதற்கு, அவன் வேறொரு பாதையில போவான். அல்லாஹு அக்பர். பாருங்க, முழு உலகத்தில் உள்ள நாங்க எல்லாருமே ஒவ்வொரு வினாடியும் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறோம். ஷைத்தாண்ட வலையில விழக்கூடாது, அவண்ட வலையில நாங்க விழுந்து விடக்கூடாது, அவனுடைய வழிகேட்டில நாங்க தவறியும் சென்று விடக்கூடாது என்று முழு உலகமும் பயப்படுகின்றது. ஆனால் ஷைத்தான் ஹதரத் உமருக்கு பயப்படுகின்றான் என்றால் ஹதரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஈமானிய பலம் என்ன? ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சஹாபிய பாராட்டினார்கள். யார் யார் டென்னென்ன இருக்குதோ அவைகளை சொல்லி இந்த உலகத்தில் பாராட்டுவது மாதிரி இல்ல. உலகத்தில் அரசியல் மேடைகள்ல பாராட்டுவாங்க, நூற்றுக்கு நூறு வேற நோக்கம், ஒன்று பேரு, புகழு, பணம், வேற எதையாவது அந்த அமைச்சர்ட்ட, அந்த ஜனாதிபதிட்ட, அந்த பிரதமர்ட்ட எதையாவது எடுக்கணும், இந்த நோக்கம் அதல்ல. நபி அவர்கள் ஏன் பாராட்டினார்கள்? இவற்றுள்ள இந்த ஆற்றலை வைத்து, இந்த திறமைகளை வைத்து நீங்க ஏதாவது தீனுக்குரிய நலவுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, நபி அவர்களுடைய அந்த தர்பியத்துக்கு தோதுவாக குர்ஆனுடைய ஆயத்துகள் இறங்கிக் கொண்டிருக்குது. குர்ஆனிலேயும் அல்லாஹ் பல வாலிபர்களுடைய வரலாறுகளை குறிப்பிடுகின்றான். சூரத்துல் கஹ்ஃப் எடுத்துக் கொள்ளுங்க, முழுக்க முழுக்க சில வாலிபர்கள் தான். சூரத்துல் கஹ்ஃப் உடைய ஆரம்பத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், நஹ்னு நக்ஸு அலைக நபஅஹும் பில் ஹக், நாங்க உண்மையான ஒரு சரித்திரத்தை உங்களுக்கு சொல்ல போகின்றோம். யார் அவர்கள்? இன்னஹும் ஃபித்யதுன், அவர்கள் சில வாலிபர்கள். ஆமனு பிரப்பிஹிம், அவர்களுடைய ரப்பை கொண்டு ஈமான் கொண்டார்கள். வஸிதனாஹும் ஹுதா, நாம் இன்னும் அவர்களுடைய நேர்வழியை, ஈமானை பலப்படுத்தினோம், அதிகரிக்க செய்தோம். அதற்கு முன்னால் ஹதரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம், யூதர்கள் கிறிஸ்தவர்கள் எல்லோரை விடவும் முன்னால வந்த ஹதரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் இளைஞராக வாலிபராக இருக்கிற நேரத்தில் செஞ்ச துணிச்சலான வேலை. குர்ஆன்ல அந்த நீண்ட வரலாறு வருது. ஹதரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் வாழ்ந்த அந்த பகுதியில் அவர்கள் விக்கிரக ஆராதனை, சிலை வணக்கம் செய்து கொண்டிருக்கிறாங்க. அதிலும் விசேஷமாக அவருடைய தந்தை அதில் ஈடுபடுகின்றார். ஹதரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள்ட்ட தந்தை அந்த சிலைகளை செஞ்சு கொடுப்பாரு, போய் வித்துட்டு வாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அந்த குர்ஆன் ஓதுவதில் இன்பம், அந்த குர்ஆனை கேட்பதில் இன்பம் ஏன் குறைஞ்சிருச்சு? என்ன காரணம்ண்டா, சில வேளை எங்களுடைய உணவுல ஹராம் கலந்திருக்கும், எங்கட சம்பாத்தியத்தில் ஹராம் கலந்திருக்கும், எங்கட கொடுக்கல் வாங்கல்ல ஹராம் கலந்திருக்கும். அதனால ஹராமான உணவை உண்டால் அந்த உடலால நல்ல வேலைகளை செய்ய இயலாது. அதனால தான் அடிக்கடி சொல்றது என்ன, தொழிலை ஹலாலாக்குங்க, பிசினஸ் ஹலாலாக்குங்க, உங்களோட ஜொப்ப ஹலாலாக்குங்க, உங்களோட உத்தியோகத்தை ஹலாலாக்குங்க. அரசாங்க உத்தியோகமாக இருக்கலாம், அல்லது நீங்க பிரைவேட் ஜாப் செய்யறவங்களாக இருக்கலாம், எங்க வேலை செஞ்சாலும் அந்த வேலையை முழுமையா செய்யுங்க. 8 மணி நேரம் உண்டா? 8 மணி நேரம் வேலை செஞ்சாதான் அந்த சம்பளம் 100க்கு 100 ஹலால். 8 மணி நேர ஜாப் நீங்க 6 ஹவர் செஞ்சீங்கண்டா அந்த 2 ஹவர் சம்பாத்தியம் உங்களுக்கு ஹலால் இல்ல. குர்ஆன்லே வருது, வயலுள்ளில் முத்தஃபிஃபீன் அல்லதீன இதக்தாலு அலன்னாசி யஸ்தௌஃபூன் வஇதா காலூஹும் அவ் வஸனூஹும் யுஃஸிரூன் அளவை நிறுவையில் மோசடி செய்யக்கூடியவர்களுக்கு நாசம் உண்டாவதாக. அவர்கள் வஇதா காலூஹும் அவ் வஸனூஹும் அல்லதீன இதக்தாலு அலன்னாஸ் மக்கள்கிட்ட அளந்தோ நிறுத்தோ எடுத்தால் பூர்த்தியாக எடுப்பாங்க, மக்களுக்கு அளந்தோ நிறுத்தோ கொடுத்தால் குறைவு செய்வாங்க என்ற இந்த ஆயத்தை வைத்து நவீன காலத்துடைய அறிஞர்கள் கூறுகின்றார்கள், எப்படி அளவை நிறுவையில மோசடி செய்வது ஹராமோ கூடாதோ அதே மாதிரிதான் ஜொப் செய்யறவங்க எட்டவர் செய்ய வேண்டியவங்க எட்டவர் செய்யாம அதுல அவரை அளவை அவரை குறைச்சா அதுவும் ஹராம். நாங்க யோசிக்கணும், யாரும் தயவு செய்து கோவிச்சு கொள்ளாதீங்க, நாங்க வளமையா ஜெண்டலா சொல்றது. மதரசால மக்தப் ஓதி கொடுக்கிறார் உஸ்தாத் ஒன்னர் அவர் முழுமையா ஓதி கொடுக்கணும், இடையில மொபைல் போன் பாவிக்கேதா? ஏன் அந்த ஒன்னர் அவர் அவருக்குரிய நேரம் அது. ஸ்கூல்ல படிச்சு கொடுக்கிற மாஸ்டர் மாஸ்டர் முழுமையா அதுல, மதரசால ஓதி கொடுக்கிற உஸ்தாத் ஒரு பாடம் 50 நிமிஷம் 50 நிமிஷம் ஓதி கொடுக்கணும். அவர் அதுல 3 போன் கான்செப்ட் பண்றாரு, 15 நிமிஷம் போச்சுண்டா, அவருடைய சம்பாத்தியம் அந்த 15 நிமிஷத்துக்கு ஹலால் இல்ல. அதே மாதிரி இன்றைக்கு ஒர்க் பண்றவங்க இருக்கிறீங்க, உங்களோட எந்த கம்பெனியாக இருக்கலாம், அதுல அரசாங்க கம்பெனிகள்ல அரசாங்க அந்த ஆபீஸ்கள்ல மிகப்பெரிய மிஸ்யூஸ் நடந்து கொண்டு இருக்கு. நுண் முஸ்லிம விடுங்க, அவர்களை கொண்டும் இல்ல, ஆனா நாங்க முஸ்லிம்கள் முன்மாதிரியாக இருக்கணும். ஏன் எங்களுக்கு சில வேலை 9 மணிக்கு வந்து 8 மணிக்கு வந்ததா சைன் வைக்கிற, 4 மணிக்கு போற 5 மணிக்கு போனதா சைன் வைக்கிற, இப்ப அது கொஞ்சம் கஷ்டம், இப்ப பிங்கர் பிரிண்ட் எல்லாம் வந்திருக்குது, ஆனால் இருக்கிற அந்த நேரத்தை எப்படி கழிக்கிறீங்க? அந்த நேரத்தில் உங்களோட சொந்த வேலைகளை செய்யலுமா, சொந்த பிசினஸ் செய்யலுமா, உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோட பேசலுமா? ஃபொரின்ல பாருங்க, பெரிய பெரிய கம்பெனிஸ் உள்ள போகும் போதே மொபைல் போன கவுண்டர்ல வச்சுட்டு போகணும், வீட்டிலே சொல்லிட்டு போவாங்க, ஏதாவது எமர்ஜென்சி மேலான பெரியார்களே சகோதரர்களே, நான் எதை சொல்ல வரேன்டா, இதிலேயும் ஹராம் தானே. நாங்க நினைக்கிறோம் நான் உழைக்கிறேன் நான் கஷ்டப்படுறேன் என்று, ஆனா நாங்க உழைக்கிறது கஷ்டப்படுறது 100க்கு 100 அங்க ஹலாலா இருந்தா அந்த உணவு அந்த சம்பாத்தியம் ஹலால், அந்த பணம் ஹலாலா இருந்தா அந்த உணவின் மூலமாக அமல்கள் செய்யலாம், இபாதத்துகள் செய்யலாம், நல்ல காரியங்கள் செய்யலாம். அந்த உணவு ஹலால் இல்ல அல்லது தேடிய பணம் ஹலால் இல்லாண்டா அமல் செய்ய உற்சாகம் வராது. மேலான பெரியார்களே சகோதரர்களே, அதனால நாங்க அன்று நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு தர்பியா கொடுத்தாங்க, எந்த தேவை வந்தாலும் அல்லாஹுடைய பாதையில ஹதரத் இப்ராஹிம் அலைஹி சலாத்து வசலாம் தைரியமாக கேட்பார்கள், யா அபதி லிம தஅபுது மா லா யஸ்மஊ வலா யுப்ஸிரு வலா யுக்னி அன்க ஷைஆ, என்னுடைய தந்தையே இந்த சிலையை ஏன் நீங்க வணங்குறீங்க, உங்களுக்கு எந்த லாபத்தையும் ஏற்படுத்த முடியாது, உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்தா அந்த ஆபத்திலிருந்து உங்களை தடுக்கவும் முடியாது, அதால் பார்க்கவோ கேட்கவோ எதுவுமே செய்ய முடியாது, இந்த சிலைகளை போய் வணங்குறீங்களா? யா அபதி லா தஅபுதி ஷைத்தான், என்னுடைய தந்தையே ஷைத்தான வணங்காதீங்க. வாப்பாவோட பேசுறதும் ரொம்ப மரியாதையா கண்ணியமா, யா அபத் என்னுடைய அருமை தந்தையே, எதை வாப்பாட்ட பேசும்பொழுது கண்ணியமாக பேசணும், கௌரவமா பேசணும், மரியாதையா பேசணும். ஆனால் வாப்பா மகனுக்கு எப்படியும் பேசலாம், அங்கே இப்ராஹிம் அலைஹி சலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாப்பா மகனை கூப்பிடும் பொழுது யா இப்ராஹிம் யா புனைய, ஹதரத் லுக்மான் அலைஹி சலாத்து வஸ்ஸலாம் கூப்பிட்டாங்க, உண்மையில கூப்பிடணும் யா புனைய மகனே புள்ளையே அப்படித்தான் கூப்பிடணும். இப்ராஹிம் அலைஹி சலாத்து வஸ்ஸலாம் அவருடைய தந்தை எப்படி கூப்பிடுகின்றார், யா இப்ராஹிம் இப்ராஹிம் லைல்லம் தந்தஹி லஅர்ஜுமன்னக வஹ்ஜுரு நீ மலியா, நீ மாத்திரம் இந்த வேலைகளை விடாமல் இருந்தால் நான் உன்னை கல்லால் அடித்து கொண்டு விடுவேன், உன்னை வெகு தூரத்துக்கு உன்னை நான் அனுப்பி விடுவேன் என்று சொன்ன நேரத்திலேயும் என்ன சொன்னார், சஅஸ்தக்ஃபிரு லக ரப்பி, தந்தையே உங்களுக்காக நான் என்னுடைய அல்லாஹ்ட்ட இஸ்திஃபார் செய்வேன், உங்களுடைய ஹிதாயத்திற்காக அல்லாஹ்டத்தில் துஆ செய்வேன். நீண்ட வரலாறு, வாப்பாவையும் எதிர்த்தார்கள், நாட்டுடைய தலைவனையும் எதிர்த்து நின்றார்கள். அந்த நாட்டுடைய முழு மக்களையும் எதிர்த்து நின்றார்கள். நாங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும், நாட்டுடைய தலைவன், நாட்டுடைய மக்கள், வீட்டில் உள்ள வாப்பா, வீட்டில் உள்ள குடும்பத்தார்கள், அத்துணை பேர்களும் ஒரு பக்கம். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் மாத்திரம் தனிமையில எந்த அளவுக்கு தைரியம் துணிச்சல், அந்த சிலை வணக்கம் செய்யக்கூடியவர்கள் வருடத்திற்கு ஒரு முறை அவர்களுடைய ஒரு கொண்டாட்டம் மாதிரி, திருவிழா மாதிரி ஒன்று இருக்குது. அதுக்கு போற நேரத்தில் அவர்களுக்கு விருப்பமான பழங்கள், பால், இனிப்பு பண்ணங்களை கொண்டு போய் அந்த சிலைகளுக்கு முன்னால வைத்து விட்டு செல்வார்கள். வந்தவுடன் அதை ஒரு என்னமோ பரக்கத் மாதிரி நினைச்சு சாப்பிடுவாங்க. ஒரு தடவை அங்கே போய்விட்டு திரும்பி வருகிறார்கள். வந்தா சிலைகள் எல்லாம் உடைச்சு எல்லாமே தூள் தூளாக ஆக்கப்பட்டிருக்குது. வந்தவர்களுக்கு சரியான ஆச்சரியம், காலு மம் ஃபஅல ஹாதா பிஆலிஹதினா இன்னஹு லமினல் ظாலிமீன், யார் எங்களுடைய இந்த விக்கிரகங்களை சிலைகளை இவ்வாறு செய்தது, அவன் மிகப்பெரிய அநியாயக்காரன், யார் அவன்? அந்த நேரத்தில் அந்த சபையில் இருந்தவர்கள் கூறுகின்றார்கள், காலு சமிஅனா ஃபதன், நாங்க கேள்விப்பட்டோம் ஒரு வாலிஃபன், சூரத்துல் கஹ்ஃபுல பன்மையா இன்னஹும் ஃபித்யா, வாலிபர்கள். இங்கு அவர்கள் கூறுகின்றார்கள், சமிஅனா ஃபதன், நாங்க ஒரு வாலிபன். அந்த வாலிபன் தான் எது கூறுகும், அடிக்கடி இந்த சிலையை ஏசிக்கொண்டே இருப்பாரு. யுகாலு லஹு இப்ராஹிம், அவருக்கு இப்ராஹிம் என்று பெயர். மக்களுக்கு முன்னால் அவரை பகிரங்கமா கொண்டு வாங்க, அவற்றை நாங்க விசாரிப்போம், அவற்றை நாங்க கேட்போம். இப்பொழுது இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை கொண்டு வந்து கேட்டாங்க, காலு மம் ஃபால ஹாதா மம் ஃபால பி ஆலிஹத்தினா யா இப்ராஹிம், இப்ராஹிம் எங்களுடைய சிலைகளை இந்த மாதிரி உடைச்சு போட்டது யார்? எவ்வளவு தைரியமான பதில பாருங்க. ஹதரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் சொன்னார்கள், பல் ஃபஅலஹு கபீருஹும் ஹாதா, இந்த பெரிய சிலை இருக்குதே கேட்டு பாருங்களே, ஃபஸ்அலுஹும் கேட்டு பாருங்களே, இன்கானு யன்திகூன், அந்த சிலைகளால பேசலமண்டா அந்த பெரிய சிலையை கேட்டு பாருங்க, இவர் எல்லா சிலையையும் உடைத்து விட்டு அந்த ஆயுதத்தை பெரிய சிலையுடைய கழுத்தில் தொங்க விடுகின்றார், ஏன் இதே வெற்றிவர்களுக்கு பாடம் புகட்டோனும். முழு நாட்டுடைய அரசனையும் எதிர்த்து, மக்களையும் எதிர்த்து, தன்னுடைய தந்தையையும் எதிர்த்து, தன்னுடைய குடும்பத்தையும் எதிர்த்து ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஏகத்துவத்திற்காக வேண்டி பாடுபட்ட வரலாறை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நபி அவர்களுக்கு இறக்கிய குர்ஆன்ல ஏன் கூறுகின்றான், இதன் மூலம் வாலிபர்கள் படிப்பினை பெறணும். வாலிபர்களுக்கு இந்த மாதிரியான வேகம், இந்த மாதிரியான ஆசை, அதாவது அல்லாஹ்வுடைய தீன நிலைநாட்டணும். அதனால வந்திருக்கிற வாலிபர்கள் அந்த மாதிரி நினைச்சிடாதீங்க, அவர்களுடைய பன்சலாளுக்கு அல்லது அவர்களுடைய கோயில்களை போய் தயவு செய்து கைய வச்சிடாதீங்க, இருக்கிற நிலை ரொம்ப பயங்கரம், அதை விட சின்ன வேலையை செஞ்சிடாதீங்க. நாங்கள் சிறுபான்மையினராக இருக்கிறோம். நான் எதை சொல்ல வாரேன்டா, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களை எப்படி தர்பியா செய்கிறார்கள், அவர்களுடைய தர்பியாவுக்கு தோதுவ குர்ஆனுடைய ஆயத்தையும் அல்லாஹ் குர்ஆன்ல அவர்களுக்கு முன்னால பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் உள்ள வரலாறுகளை அல்லாஹ் சொல்லி 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 அந்த சஹாபாக்களை வளர்க்குகின்றான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஆனால் இந்த ஈமானியத்தான சரித்திரங்களை வரலாறுகளை கேட்பது எங்கள மிகவும் குறைவு. அதிகமாக மக்கள் பார்க்கிறாங்க புதுசு புதுசு எதையாவது கேட்கணும், புதிய புதிய சரித்திரங்களை கேட்கணும், புதிய புதிய விடயங்களை கேட்கணும், அத அந்த செய்திகளை பரத்தணும். ஆனால் குர்ஆனில் உள்ள நூர், குர்ஆனுடைய ஆயத்துகளில் உள்ள ஒளி, அந்த ஆயத்துகளை ஓதும் போது அதன் மூலம் ஏற்படுகின்ற மாற்றம், அந்த ஆயத்துகளை கேட்பதின் மூலமாக ஏற்படுகின்ற மாற்றம் உலகத்தில் வேறு எதன் மூலமும் ஏற்படாது. அதனால் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களை இது போன்ற இன்னும் பல நூற்றுக்கணக்கான காரியங்களுக்கு எவ்வாறு தயார்படுத்தினார்கள் என்றா, அவர்களை அமர வைத்து அல்லாஹுவை பற்றி பேசினாங்க. அல்லாஹ் எப்படியாப்பட்டவன், அவனுடைய வல்லமைகள், உள்ளமைகள், குதிரத்துகள் எவ்வாறு, எங்களுக்கு முன்னால வாழ்ந்தவர்களை அல்லாஹ் எப்படி எப்படி எல்லாம் அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டவர்களை பாதுகாத்தான், அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களை எப்படி எப்படி எல்லாம் அழித்தான், உலகத்தில் நாங்க பார்க்கலாம், ஈமான் இல்லாதவர்கள் முழுக்க முழுக்க நம்புறதெல்லாம் அவர்களுடைய டெக்னாலஜி, அவர்களுடைய ஆயுதம், அவர்களுடைய படைபலம் அல்லது அவர்களுடைய பணபலம். இந்த நாள் அஞ்சத்தை நம்பிக்கொண்டு இருக்கிறாங்க. இது மட்டும் கொஞ்சம் ஏதாவது முன்ன பின்னான ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துருவாங்க, வேற எதை நம்புறது அவங்க. ஆனால் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு முதலாவது நம்ப வைத்தார்கள் அல்லாஹ்வ. நாங்க நல்லா பார்க்கலாம் இஸ்லாமிய வரலாறுகளை. பத்ருடைய யுத்தத்துக்கு போறாங்க, எந்த மாதிரியான கட்டத்துல போனாங்க? அவர்கள் 1000 பேர், இவர்கள் 300 பேர். அவர்கள்ட்ட 700 ஒட்டகம், இவர்கள்ட்ட 70 அல்லது 100 ஒட்டகம். அவர்கள்ட்ட 100 மேற்பட்ட குதிரைகள், இவர்கள்ட்ட 2 குதிரைகள். அவர்கள் எல்லோருமே ஆயுத பாணிகள். இவர்களில் அநேகமானவர்கள் நிராயுத பாணிகள். ஏன் காலில் போட செருப்பும் இல்லை என்ற தெளிவான புகாரியில ஹதீஸ் வருது. நாளைக்கு பத்ருடைய யுத்தம் நடக்க இருக்குது. முந்தி இரவுல நபி அவர்கள் துஆ செய்கிறார்கள், இன்னமா ஒரு கூட்டம் வந்திருக்கிறார்கள், பசுடன் வந்திருக்கிறார்கள், உணவளிப்பாயாக, தாகத்துடன் வந்திருக்கிறார்கள், நீர் புகட்டுவாயாக. அவர்கள் காலில் செருப்பில்லாதவர்களாக இருக்கிறாங்க. அவர்களுக்கு நீ குறைந்த பட்சம் பாதரட்சைகளையாவது கொடுப்பாயாக. அவர்கள் முழுமையான ஆடை இல்லாதவர்களாக வந்திருக்கிறாங்க, நீ ஆடை அளிப்பாயாக. நாங்க பார்க்கலாம் இஸ்லாமிய வரலாறுல நடந்த மிக பயங்கரமான ஹக்குக்கும் பாத்திலுக்கும் மத்தியில் உள்ள அந்த பத்ருடைய யுத்தத்திற்கு சஹாபாக்கள் எப்படி போனாங்கண்டா. உலகத்துல மக்கள் எதை நம்புறாங்களோ அவைகளில் அநேகமானது இல்ல. வயிற்றுல சரியா உணவு இல்ல, கால சரியா செருப்பு இல்ல, மேனியில சரியான ஆடை இல்ல, கை கால பலம் இல்ல, ஆயுதங்கள் இல்ல. ஆனா பத்ருல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எவ்வாறு வெற்றியை கொடுத்தான் எங்க எல்லோருக்கும் தெரியும். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரியான தர்பியா பயிற்சியை கொடுத்து எப்படி அங்க பத்ருக்கு போன உடனேயே உண்மையில அங்க சண்டை பிடிக்க போகல. மதீனாவிலிருந்து ஒரு 90-100 கிலோமீட்டருடைய தொலை தூரத்தில் பத்ர். பழைய மக்கா ரோட்ல தான் பத்ர். இப்ப ரோட மாத்திட்டாங்க, இல்லாட்டி பழைய ஓல்ட் மக்கா ரோட்ல தான் பத்ர் யுத்தம் நடந்த இடம் இருக்குது. இப்ப அதை மாத்திட்டாங்க. அங்க என்ன போனாங்கன்னா அபு சுஃபியானுடைய வியாபார கூட்டம். அவர்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க ஷாம்ல இருந்து, பொதுவா ஜோர்டான்ல இருந்து வாரவங்க. அவங்க தபூக்கை தாண்டி மதீனாவை தாண்டி தான் மக்காவுக்கு போகணும். ஷாம்ல சிரியா ஜோர்டான்ல இருந்து அபு சுஃபியானுடைய படம் வருது. அவர்கள் மதீனாவு மக்காவுக்கு போற வழியில பத்ர கடந்து தான் போகணும். நாங்க பத்ர் என்ற இடத்துல போய் அவர்களை வழிமறித்து அவர்கள்ட்ட இருக்கிற பொருட்களை எங்களுக்கு எடுக்க அனுமதி இருக்குதுன்னு தான் போனாங்க. யுத்தத்துக்கு முன்னால ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள் சஹாபாக்கள்கிட்ட, இப்ப அவர்கள் எல்லாம் யுத்த ஆயுதத்தோட வந்திருக்கிறாங்க, நாங்க என்ன செய்வோம்? அந்த நேரத்தில் தான் ஒரு அன்சாரி சஹாபி சொன்னார், யா ரசூலுல்லாஹ், நீங்க என்ன சொல்வீங்களோ செய்வதற்கு நாங்க தயார். இந்த வினாடி நீங்க கடல்ல குதிக்க சொன்னால் குதிப்பதற்கு தயார். மலையிலிருந்து கீழே பாஞ்சி உங்களை மாய்த்துக் கொள்ளுங்கண்டா, அதற்கும் நாங்க தயார். இதே இடத்திலிருந்து நாங்க மதீனாவுக்கு திரும்பி போகாம யமனில் உள்ள பர்குல் ஹிமாத் என்ற இடத்திற்கு நீங்க போக சொன்னாலும் போவதற்கும் நாங்க தயார். அதேபோல் ஆச்சரியமான வார்த்தை என்ன தெரியுமா சொன்னாங்க, யார சூழல்லா, இதோ நாங்க எங்களை உங்கள்கிட்ட முழுமையாக ஒப்படைத்து விட்டோம். எங்கள்கிட்ட உள்ளதெல்லாம் உங்களுக்கு முன்னால வைக்கிறோம். இந்த யுத்தத்திற்கு நீங்க எதை எடுப்பீங்களோ அதுதான் எங்களுக்கு விருப்பமானது. எங்கள்கிட்ட விட்டு விடுவதை விட, எங்கட பொருட்கள் எங்கள்கிட்ட திரும்பி தருவதை விட நீங்க எதை எடுப்பீங்களோ அதுதான் எங்களுக்கு விருப்பம். இந்த வினாடியில நீங்க என்ன சொல்வீங்களோ நாங்க தயார். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த மனோநிலை எப்படி வந்துச்சு? ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மனோநிலையை அவர்கள்ட்ட உருவாக்கினார்கள். அப்ப இந்த மனோநிலை எதன் மூலம் உருவாகும்? அல்ஹம்துலில்லாஹ் நாங்க எல்லாம் உற்சாகமா வந்திருக்கிறோம். மாஷா அல்லாஹ், உங்களோட வருகை அல்லாஹ் கபூல் செய்யணும், உங்களோட உற்சாகத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளணும். ஆனால் நாங்க ஒவ்வொருவரும் யோசிக்கின்றோம், நாங்க பயான் கேட்கிறோம், பல விஷயங்களை தெரிஞ்சிருக்கிறோம். ஆனால் இன்னும் அமல் இபாதத்துல ஒரு பக்குவம் வருதில்லை, அமல் இபாதத்தில் ஒரு பேணுதல் வருது இல்ல. மஸ்ஜிதுக்குள்ள இருக்கும் பொழுது எங்கட ஃபீலிங் வேற, மஸ்ஜிதுக்கு வெளியில வந்ததோட எங்கட சிந்தனை வேற. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அப்ப அதுக்கு என்ன வீக் என்னண்டா, முதல்ல எங்களோட உள்ளத்தில் உள்ள அந்த யக்கீன், அந்த நம்பிக்கை, அந்த அல்லாஹுடைய விசுவாசம் இருக்குது. ஆனால் அதனுடைய பலம், அதனுடைய சக்தி போதாது. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே பல வகையில பலப்படுத்தினாங்க. என்ன, ஈமான் சம்பந்தமான பேச்சுக்களை பேச வைத்தாங்க, அது சம்பந்தமான பேச்சுக்களை கேட்க வைத்தாங்க, அது சம்பந்தமான மஜ்லிஸுகள்ல அவர்களை அமர வைத்தார்கள். அது மாத்திரமல்ல, அதிகமாக குர்ஆன் ஓதுவது, அதிகமாக குர்ஆனை கேட்பது, அதிகமாக ஜிக்ர்களை செய்வது, இதன் மூலமும் உள்ளம் பண்படும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால எங்கள் எல்லோருக்கும் ஆசை. அவர்கள் அப்படி எல்லாம் செய்தார்கள், தியாகங்களை செய்தார்கள், இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னாலே இஸ்லாத்தின் மீது அந்த அளவுக்கு ஆசை, அந்த அளவுக்கு விருப்பம், அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய பாதையில ஷஹீதானும் என்ற ஆசை எப்படி வந்துச்சு. அவர்கள் இது சம்பந்தமான மஜ்லிஸுகள்ல சபைகள்ல அமர்கிறார்கள். இந்த அளவுக்கு இந்த ஹதீஸ் ஷரீஃபில் வருது. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போறாங்க, எல்லோருக்கும் தெரியும். மக்கால 13 வருஷம், மதீனாவுல 10 வருஷம். இந்த 23 வருஷ கால எல்லைக்குள்ளால தான் வஹி குர்ஆன் இறங்கிக் கொண்டே இருக்குது. இப்ப மக்காலிருந்து போறவர்கள் வஹி வந்த செய்திகள் எடுத்துக்கொண்டு மதீனாவுக்கு போவாங்க. அப்ப மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடையில சில இடங்கள் இருக்குது, சஹாபாக்கள் அங்கத்தான் ஓய்வெடுப்பார்கள், தண்ணீர் குடிப்பார்கள். சில தண்ணீர் தடாகங்கள் இருந்தன, அங்க கொஞ்ச நேரம் அவர்கள் நின்று ரெஸ்ட் எடுத்து விட்டு தண்ணீர் குடித்து விட்டு தன்னுடைய மிருகங்களுக்கும் தண்ணீரை குடிக்க வைத்து விட்டு செல்வார்கள். மக்கா மதீனாவுக்கு போற வழியில ஒரு இடத்துல ஒருவர், அவருடைய பெயர் அப்துல்லா அப்துல் உஸ்ஸா அல் மசானி என்று சொல்லக்கூடியவர், அப்துல் உஸ்ஸா அல் மசானி என்று சொல்லக்கூடியவர். அவர் என்ன செய்யறாரு, அவருடைய வயது 16 தான், அவருடைய வயது வெறும் 16 வயது. அவர் சில சஹாபாக்களை சந்திப்பாரு, அந்த சஹாபாக்கள் சொல்லுவார்கள், நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, ஏகத்துவம் தௌஹீத் ஏற்றுக்கொள்ளுங்க, அல்லாஹ்வை மாத்திரம் ரப்பாக ஏற்றுக்கொள்ளுங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்கிறார்கள், அவர்களை நீங்க அல்லாஹ்வுடைய தூதுவராக ஏற்றுக்கொள்ளணும். அந்த அப்துல் உஸ்ஸா அல் மசானி என்று சொல்லக்கூடியவர் ரொம்ப வசதியான ஒரு குடும்பத்தில் உள்ளவர். அவருடைய தாயும் தந்தையும் ஏற்கனவே இறந்து விட்டார்கள். அவருடைய சாட்சா தான் இவரை வளர்க்கிறாரு. அதோடு இவருடைய 16வது வயதில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரு. ஏற்றுக்கொண்ட மறு வினாடி அவருக்கு ஆசை, மக்காலிருந்து மதீனாவுக்கு போறவர்கள் எல்லாத்தையும் வழிமறுத்து நிப்பாட்டுவார். பிளீஸ் பண்ணி வகையில வந்த ஆயத்துக்களை எனக்கு சொல்லித்தாங்க, குர்ஆனுடைய ஆயத்துக்களை கேட்க படிக்க அவ்வளவு ஆசை, வாரவர்கள் எல்லாத்தையும் நிறுத்தி அவர்கள்ட்ட புதிய புதிய வகையில் என்னென்ன ஆயத்துகள் வந்திருக்குது அதை கேட்டு 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 அப்துல் உஸ்ஸா அல் மசானி அதை பாடமாக்குவாரு, ஓதுவாரு. ஆனால் அவருடைய ஃபேமிலி முழுக்க முழுக்க ஷிர்க் வணக்கத்துல அந்த அளவுக்கு மூழ்கி போனவங்க. தன்னுடைய சிறிய தந்தைக்கு எவ்வளவோ சொல்லி பார்த்தாரு, இப்படி இருக்குது, நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. சிறிய தந்தை விடுற மாதிரி இல்ல. அந்த வழியால போற சஹாபாக்கள் எல்லாம் அடிக்கடி சொல்வார்கள், அப்துல் உஸ்ஸா நீங்க வாங்களே மதீனாவுக்கு வாங்க. சொல்லுவார், என்னுடைய சிறிய தந்தை இருக்கிறாரு, அவரை நான் எப்படியாவது அழைச்சு கொண்டு வாரேன், அவரை நான் எப்படியாவது கூட்டிக் கொண்டு வாரேன். கொஞ்சம் இருங்காண்டு 16 வயதிலிருந்து 19 வயது வரைக்கும் 3 வருஷம் வரைக்கும் மேக்ஸிமம் முயற்சி செய்தாரு. ஆனால் சிறிய தந்தை வருவதாக இல்லை. ஒரு நாள் சொன்னார், ரைட், எந்த அளவுக்குண்டா சரித்திரத்தில் வருது, பெரிய செல் வந்தார் அவர், அவர் அணியிற ஆட ஒரு நாட்டிலிருந்து வரும், அவர் போடுற செருப்பு வேறொரு நாட்டிலிருந்து வரும், அவர் பூசுற வாசனை திரவியம், அவர் அந்த ரோட்ல நடந்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு பின்னால யாராவது அந்த பாதையில வந்தா அப்துல் உஸ்ஸா வந்திருக்கிறார், அந்த அளவுக்கு வாசம் அந்த ரோட்ல, அவ்வளவு ஆடம்பரமாக வளர்ந்தவர் அவர். தன்னுடைய சிறிய தந்தையிட்ட சொன்னார், இப்படி ஒரு மக்கால ஒரு ஆள் வந்திருக்கிறாரு, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஒரு மார்க்கத்தை கொண்டு வந்திருக்கிறாரு, அந்த மார்க்கம் எனக்கு நல்லதா தெரியுது, அந்த மார்க்கத்தை நான் ஏற்றுக்கொண்டுட்டேன், அதனால் நீங்களும் ஏற்றுக்கொள்ளுங்க, நான் மதீனாவுக்கு போக போறேன், நீங்களும் என்னுடைய வாங்க. சிறிய தந்தைக்கு சரியான கோபம், சொன்னாரு அந்த மார்க்கத்தை நீ ஏற்றுக்கொண்டதே மகா தவறு, சரி நீ அந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு மதீனாவுக்கு போறாண்ட, அவன்கிட்ட இருக்கிற அனைத்தையும் நான் எடுத்துருவேன், உனக்கு உன்னுடைய தாயோ தந்தையோ தந்த சொத்துல ஒரு நயா பைசா கூட தாரல்ல. சொன்னார்கள், அவர்கிட்ட இருந்த அணிந்திருந்த அந்த ஆடை எல்லாத்தையுமே கலட்டிட்டாங்க. பாருங்க, அந்த கொஞ்சம் சின்ன வயது, உம்மாவும் இல்ல வாப்பாவும் இல்ல, ஆறுதல் சொல்ல ஒத்தரும் இல்ல, ஆனால் இதுதான் உறுதி. என்ன செய்யறாரு, பரவாயில்ல, என்ன நீங்க எதை எனக்கு தராட்டியும் பரவாயில்ல, நான் என்னுடைய ஈமான விடுவதற்கு தயார் இல்ல. அந்த ஓரத்தில் ஒரு கம்பளி போர்வை ஒன்றிருச்சு, அந்த போர்வை எடுத்தாரு, கிழித்தாரு, கீழ் ஆடையா உண்ட உடுத்து கொண்டாரு, சும்மா மேல ஒரு போர்வை மாதிரி அதை மேல போட்டுக்கொண்டு நேரா வாராரு மதீனாவுக்கு. இதுவரைக்கும் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவரை கண்டதும் இல்லை, இவரை நபி அவர்களை பார்த்ததும் இல்லை. மஸ்ஜித் நபவிக்கு வராரு, ஒரு கம்பளி ஆடையை அணிந்து கொண்டு, ஒரு கம்பளி போர்வையை போர்த்து கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறாங்க, எங்கிருந்து வாரீங்க? நான் மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடையில் உள்ள அந்த பகுதியிலிருந்து வந்து கொண்டிருக்கிறேன். கேட்டாங்க, இது என்ன நீங்க ஒரு விசித்திரமாக உடுப்பிடிச்சிருக்கிறீங்க? இல்ல, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக என்னுடைய சிறிய தந்தை எல்லாத்தையும் கலட்டி என்னை இப்படி அனுப்பினாரு. நபி அவர்கள் கேட்டாங்க, உங்களோட பேர் என்ன? சொன்னார், அப்துல் உஸ்ஸா அல் மசானி. நபி அவர்கள் சொன்னார்கள், இல்ல, நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதனால் இதற்கு பின்னால் உங்களோட பெயர் அப்துல்லா துல் பஜாதைன். பஜாதண்ட துண்டு போர்வ, அப்துல்லா துல் பஜாதைன், இரண்டு போர்வையுடைய நீங்க அப்துல்லா. அப்துல்லாஹு தாரன் வரிதான் ஃபில் ஜன்னா, நீங்க உங்களுடைய எல்லாத்தையும் விட்டதனால இந்த ரெண்டு ஆடைகளுக்கு பகரமாக சுவர்க்கத்தில் அல்லாஹ் உங்களுக்கு ஒரு மாளிகையையும் சுவர்க்கத்தில் அல்லாஹ் உங்களுக்கு ஒரு போர்வையையும் தருவானாக. தக்குலு மின்ஹா ஹைசு தஷா வ தல்பசு மின்ஹா ஹைசு தஷா, அந்த சுவர்க்கத்தில் விரும்பிய மாதிரி நீங்க சாப்பிடுங்க, விரும்பிய மாதிரி நீங்க அங்க அணிங்க. உங்களுடைய பெயர் இன்றிலிருந்து அப்துல்லா துல் பஜாதைன். 19 வயசுல மதீனாவுக்கு வந்தாரு. அநேகமாக ஹிஜ்ரி 2-3 ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக் யுத்தம் போறாங்க. அந்த தபூக்குக்கு ஆக கஷ்டமான சிரமமான யுத்தம், அதுல ஹதரத் அப்துல்லா துல் பஜாதனையும் அழைத்து கொண்டு போகிறார்கள். நாங்க படிச்சிருக்கிறோம், பயங்கரமான குளிர், பயங்கரமான இருளுடைய நேரம் தான் அந்த இரவு நேரம். ஹதரத் அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு இந்த சரித்திரத்தை அறிவிக்கிறார்கள், நான் அந்த தபூக்குள்ள என்னுடைய கூடாரத்தில் தங்கி இருக்கிறேன், இரவு நல்ல பிந்தி விட்டது, கடுமையான இருள், கடுமையான குளிர், நான் என்னுடைய இருப்பை விட்டும் எழும்ப கூட எனக்கு தைரியம் இல்லை, அவ்வளவு குளிர். திடீரென்று ஒரு குழி தோன்ற சப்தம் ஒன்று கேட்குது. நான் எலும்பியன பக்கத்தில் உள்ள ஹதரத் அபுபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய படுக்கையை பார்த்து அவர்கள் அங்கே இல்லை, ஹதரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய படுக்கையை பார்த்து அவர்களும் இல்ல, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்திருக்கிற இடத்தை போய் நான் பார்த்தேன், அங்கேயும் அவர் இல்ல. இப்ப அந்த குழி தோன்ற சப்தம் கேட்கிற இடத்தை நோக்கி நேரா நான் போனேன். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கையால குழி தோண்டிக் கொண்டிருக்கிறாங்க. ஹதரத் அபூபக்கர் ஹதரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹுமா ரெண்டு பேரும் இரண்டு விளக்குகள் பந்த மாதிரி உண்ட வச்சு நபி அவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. நான் அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் போய் கேட்டேன், நபி அவர்களை தோண்ட விட்டு இருக்கிறீங்களே, நீங்க சும்மா நின்று பார்த்து கொண்டு இருக்கிறீங்களே. அவர்கள் சொன்னார்கள், இல்ல, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்ல நான் தான் தோண்டணும். நான் ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்டேன், யார் ரசூலுல்லாஹ், என்ன செய்யறீங்க, என்ன தோண்டுறீங்க? அப்பதான் சொன்னாரு, மாத அப்துல்லா துல் பஜாதேன் அஹூக்கு, உங்களோட சகோதரன் அப்துல்லா துல் பஜாதேன் இறந்துட்டார். உங்களோட சகோதரர் அப்துல்லா துல் பஜாதேன் இறந்துட்டாரு, அதனால அவருடைய கபரை நான் என்னுடைய கையால தோண்டணும் என்று நபி அவர்கள் தோண்டி முடிக்கிறாங்க. இப்ப மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, கபரை தோண்டினதோட சொன்னாங்க, உங்களோட சகோதரனுடைய ஜனாசாவை தாங்க. நபி அவர்கள் தன்னுடைய கையால அந்த ஜனாசாவை குழியில வச்சிட்டு நேற்று மாலையில நான் இவரை சந்தித்தேன், இவரை பார்த்ததோடு எனக்கு சரியான சந்தோஷம், நான் அவரை பொருந்திக் கொண்டு விட்டேன், யா அல்லாஹ் நீயும் அவரை பொருந்திக் கொள்வாயாக. நபி அவர்கள் துவா செய்துவிட்டு அவருடைய கபருக்கு மண்ணை போட்டு மூடினதுக்கு பின்னால மீண்டும் துவா செய்கிறார்கள், யா அல்லாஹ் இவருக்கு அல்லாஹும்ம ரஹம்ஹு, இவருடைய மீது நீ இரக்கம் காட்டுவாயாக, இவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. ஃபைன்னஹு கான காரியல் குர்ஆன் என்ற இவர் குர்ஆன் ஓதி கொண்டிருந்தார். இவர் குர்ஆன் ஓதி கொண்டிருந்தார், குர்ஆனை அதிகமாக விரும்பினார். முஹிப்பன் லில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வையும் அவருடைய ரசூலையும் நேசித்துக் கொண்டிருந்தார். அதனால் உன்னுடைய எல்லா பாக்கியங்களையும் நீ கொடுப்பாயாக. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். இந்த சரித்திரத்திலிருந்து நாங்க பார்க்கலாம், வெறும் 16 வயதுடைய ஒரு வாலிபர் எவ்வளவு ஆடம்பரமா வாழையிலும் எவ்வளவு சந்தோஷமா வாழையிலும், ஆனால் இஸ்லாத்திற்காக வேண்டி அதெல்லாத்தையும் தூக்கி எறிந்தார். இதெல்லாம் போலித்தானே, ஈமான் இல்லாம, தீன் இல்லாம, மார்க்கம் இல்லாம, ஷரியா இல்லாம வாழ்ந்தா அதெல்லாம் போலியான வாழ்க்கை, அது யதார்த்தமான வாழ்க்கை இல்ல, அது உண்மையான வாழ்க்கை இல்ல. ஹதரத் அப்துல்லா துல்பஜாதீன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் தூக்கி எறிந்தாங்க. ஹதரத் முஸபிபுன் உமைர் ரதியல்லாஹு அன்ஹு, மிகப்பெரிய செல்வந்தர், அவர்களும் தூக்கி எறிந்தாங்க. நபியுடைய மனைவி ஹதரத் ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களும் தூக்கி எறியலையா? நபி அவர்களை திருமணம் முடிக்கிற நேரத்தில் இவங்க எவ்வளவு பெரிய பிசினஸ், ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா இவர்களுடைய வியாபார பொருட்கள் எடுத்துக்கொண்டு தான் நபி அவங்களே ஷாம் தேசம் போவார்கள், யமனுக்கு போவார்கள், மிசருக்கு போவார்கள். அந்த வியாபாரம் செய்த நேரத்தில் அவர்கள் நடந்து கொண்ட அந்த நேர்மை, அந்த உண்மை, அந்த நம்பிக்கை, இதை பார்த்து தான் ஹதரத் ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முடிக்க ஆரம்பிக்குகின்றார்கள். முடிச்சு ஓரளவு கொஞ்சம் வாழ்றாங்க, ஒரு 15 வருஷம், 40வது வயசுல நபுவத் கொடுக்கப்படுகின்றது. அதற்கு பின்னால கொஞ்சம் கொஞ்சமான சிரமங்கள், எதிர்ப்புகள், அதற்கு பின்னால ஒரு 10வது வருஷத்துல நபி அவர்களையும் நபியுடைய முழு குடும்பத்தையும் மக்காவை விட்டுமே நாடு கடத்துறாங்க. மக்காவை விட்டு நாடு கடத்துறாண்ட, எங்க மக்காவுக்கு வெளியில் அனுப்பினாங்க, நீங்க மக்காவுக்குள்ள இருக்கீங்களா? அவர்கள் எங்க போறாங்க? ஒரு கட்பாறையில, ஒரு மலையில, ஷேஅபே அபி தாலிப் என்று சொல்லக்கூடிய ஒரு கணவாயில போய் இருக்கிறார்கள். எத்தனை 2.5 வருடம் அங்கே கழிக்கிறார்கள். 2.5 வருடம் என்பது கொஞ்சம் யோசிங்க பார்க்கலாம். இப்ப அந்த மாஷால்லா ஹஜ்ஜுக்கு போனா மினாவுல கூட கூலர் இருக்குது, ஏசி இருக்குது, அங்க புஃபே சாப்பாடு இருக்குது, எல்லா ஏற்பாடுகளும் இருக்குது. அந்த ஒரு 4 நாள் கொஞ்சம் கஷ்டம், என்ன டாய்லெட்ல பெரிய கியூ ஒன்று நிக்கணும், என்ன கஷ்டம், இஹ்ராம், அதுவும் போற 10 இஹ்ராத்தை கலைஞ்சிருவோம், போற 8 இஹ்ராம் முடித்துக்கொண்டு மினாவுக்கு போவோம், அதற்கு பின்னால அரஃபா முஸ்தலிஃபா வந்து போற 10 மினாவுக்கு வந்த இஹ்ராம கலைஞ்சாச்சு, என்ன கஷ்டம், அந்த டாய்லெட் பாத்ரூம் நிக்கணும், அந்த டென்ட்டுக்குள்ள கொஞ்சம் சிக்கல் நெருக்கடியாக இருக்கும், அவ்வளவுதான். நாளே நாலு நாளை கழிக்கப்படுற பாடு எங்களுடைய சகோதரர். 2.5 வருடம் அந்த ஷாபி அபி தாலிப் என்ற கணவாயில முழு குடும்பம், அதற்கு ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு 4 பொம்பளை புள்ள, அந்த 4 பொம்பளை புள்ளகளை அங்க வச்சு கொண்டு நபியுடைய குடும்பம், ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய குடும்பம் சாப்பிடுறதுக்கு ஒன்றும் இல்ல, புள்ளகளுடைய சத்தம், புள்ளகளுடைய கதறல், அந்த குழந்தைகளுடைய அழுக்குரல், இரவையில எல்லா சப்தமும் ஓஞ்சதுக்கு பின்னால நிசப்தமான நேரத்துல அந்த மலையிலிருந்து அழுக சப்தம் மக்காவுக்கு கேட்கும். இதை பார்த்து அந்த காஃபிர்கள் ஆனந்தப்படுவாங்க. நான் எதை சொல்ல வரேன், அந்த நேரத்தில் யோசிங்க பார்ப்போம், ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா எதுக்கு நாங்க இந்த முஹம்மதோட சேர்ந்து கஷ்டப்படணும், நான் எவ்வளவு வசதியான ஒரு பெண்மணி, இவரை ஏற்றுக்கொண்டதுனால தானே எனக்கு இதெல்லாம் வந்தது, சரிந்து ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா நபி அவர்களை தூக்கி உதறி விட்டுட்டா போனாங்க. கடைசி வரைக்கும் நபி அவர்களுடன் தோள் கொடுத்து நின்றார்கள். எந்த சிரமம் வந்தாலும் சரி, எந்த கஷ்டம் வந்தாலும் சரி, புகாரியில வருது ஒரு ரிவாயத் ஒன்று, ஒரு தடவை நபி அவர்கள் சஃபா மலையில, சஃபா மலைக்கு பக்கத்தில் நிக்கிறாங்க, கொஞ்சம் ஒரு வகையான கவலை, அதற்கு ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் வந்து, ரசூலல்லாஹ் என்ன இன்றைக்கு நீங்க கொஞ்சம் கவலையோடு இருக்கிறீங்க, இல்ல முஹம்மதுடைய முழு குடும்பத்திற்கும் சாப்பிடுவதற்கு ஒன்றுமே இல்ல, முழு வீட்டில் ஒரு படி மாவு கூட இல்ல ரொட்டி சுடுவதற்கு, அவ்வளவு வறுமை, அவ்வளவு கஷ்டம். அந்த நேரத்திலும் ஹதரத் ஜிப்ரயில் அலைஹி சலாத்து வசலாம் வந்து என்ன சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், ஹாதிஹி கதீஜா கத் அதத் மஅஹா இனாஉன் ஃபீஹி இதாமுன் வ தஆமுன். கதீஜா இங்கிருந்தோ ஒரு பாத்திரத்தை கொண்டு வாரா, அதுல உணவும் இருக்குது, கொஞ்சம் ஆணமும் இருக்குது. ஃபைதா அதத்க, அந்த பெண்மணி வந்து கொண்டிருக்கிறா, அந்த பெண்மணி உங்கள்கிட்ட வந்தா, ஃபக்ரா அலைஹா ஸலாம மின்னி வ மின் ரப்பிஹா, அந்த பெண்ணுக்கு என்னுடைய ரப்புடைய புறத்தில் நீங்க சலாம் சொல்லுங்க, என்னுடைய சலாமையும் எத்தி வைங்க, என்னுடைய அல்லாஹ் சலாம் சொன்னதாக சொல்லுங்க. வபஷிர்ஹா பிபைத்தில் ஃபில் ஜன்னா, புகாரில வர ரிவாயத், அந்த பெண்ணுக்கு சுவர்க்கத்தில் உள்ள தனியான ஒரு மாளிகையை கொண்டு நன்மாராயம் சொல்லுங்க, தனியான முத்தால செய்யப்பட்ட ஒரு மாளிகை, லா நசப வலா சஹப, அங்கே கூச்சல் இல்ல, குழப்பங்கள் இல்ல, சிரமங்கள் இல்லாத தனியான ஒரு முத்து மாளிகை இருப்பதாக நீங்க அந்த பெண்ணுக்கு வாக்களிங்கன்னு சொல்லி ஹதரத் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் வந்து சொல்லிவிட்டு போனாங்கண்டா. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அவர்கள் எவ்வளவு பெரிய தியாகங்களை செய்தாங்க. ஹதரத் அப்துல்லா துல் பஜாதீனாக இருக்கலாம், ஹதரத் முசபிபின் உமைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களாக இருக்கலாம், ஹதரத் ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களாக இருக்கலாம். அப்ப இவர்கள் எல்லாம் செய்த தியாகங்கள் என்ன சாதாரணமான தியாகமா? மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஆனால் இன்று நாங்கள் வாலிபர்கள், பெரியவர்களும் இருக்கிறோம், வயது முதிர்ந்தவர்கள் இருக்கிறோம், நானும் நீங்களும் யோசிக்கணும், நாங்கள் தீனுக்கு என்ன தியாகம் செய்யறோம்? இன்றைக்கு உயிரை கொடுக்கக்கூடிய ஒரு தேவை உண்டு, இதுவரைக்கும் வரல. ஆனால் நானும் நீங்களும் இஸ்லாத்திற்காக தீனுக்காக செய்த தியாகம் என்ன? ஏன் அந்த தியாகம் செய்வதற்குரிய ஆசை, அந்த ஆர்வம், அந்த விருப்பங்கள் வருதில்லை? ஆக குறைந்தபட்சம் ஹராத்திலிருந்து என்ன பாதுகாத்துக் கொள்ளேலா? கண்ணால ஹராம நான் பார்க்கிறேன், காதால ஹராம நான் பேசுறேன், வாயால செலவேல பொய்களை பேசுறேன், ஏமாத்தான் செய்கின்றேன், வாயால ஹராமானவைகளை நான் சாப்பிடுகின்றேன், என்னுடைய கையால. ஏன் இன்றைக்கு ஹராம்? ஒரு காலத்துல கையால் எப்படி ஹராம் நடக்கும்? குர்ஆன்ல சூரா யாசீல் ஒரு ஆயத்துன்னு வருது, அல்யூம நக்தீமு அலா அஃவாஹிஹிம் வதுக்கல்லிமுனா ஐதீஹிம் வதஷஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். அன்றைய தினத்தில் அவர்களுடைய நாவுகளுக்கு நாங்க பூட்டு போடுவோம், கயாமத்துடைய நாளையில் அவர்களுடைய நாவுகளுக்கு நாங்க பூட்டு போடுவோம், அவர்களுடைய கரங்கள் நம்மிடம் பேசும், அவர்களுடைய கால்கள் நம்மிடம் சாட்சி சொல்லும். இப்ப கரங்கள் பேசுமண்டா, நாங்க யோசிக்கிறோம், இந்த கரங்கள் பேசுவது ஏன்? இந்த கரங்களால் என்ன பாவம் அண்டா? இப்ப நூற்றுக்கு நூறு ஃபிட் ஆகுது. ஏன்? முழு எங்கட இன்டர்நெட், எங்கட கம்ப்யூட்டர், எங்கட மொபைல் போன், எங்கட ஐபேட் எல்லாம் எதால? விரலால தான் டச். 20 செட்ல இருக்கிறாங்க, ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் பேஸ்புக்ல இருக்கிறாங்க, வாட்ஸ்அப், வைபர், ட்விட்டர், எல்லா வகையான சோசியல் மீடியாக்கள்ல எங்கட இரவுகள் கழிவு எதால? இந்த கையால, விரலால. நான் தனிமையில தான் இருக்கிறேன், நான் அறைக்குள்ள தான் இருக்கிறேன். என்ன, என்னுடைய வாப்பா, என்னுடைய உம்மா, என்னுடைய சகோதரர், என்னுடைய உஸ்தாத், என்னுடைய ஆசிரியர் யாரும் பார்க்கல. ஆனால் என்னை படைத்த ரப்புல் ஆலமீனாகி அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். அந்த எண்ணம் வந்தா பாவங்கள் நடக்குமா? அந்த எண்ணங்கள் வந்தா தவறுகள் நடக்குமா? இந்த கெத்துணை வகவகையான பாவங்கள் இந்த சோசியல் மீடியாக்களின் மூலமாக நடக்குது. நாங்க தனி அறைக்குள்ள தான் இருக்கிறோம், எங்களை யாரும் பார்க்கலான எத்துணை வகவகையான தவறுகள். கண்ணால பார்க்கிறதால தவறு, காதால கேட்கறதுனால தவறு, வாயால பேசுறோம், முழு உலகத்தில் என்னென்ன நடக்குது அதை நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால் நாங்க எதை சொல்ல வரோம்ண்டா, நானும் நீங்களும் செய்யற தியாகம் என்ன? பாவங்கள் இருந்து நாங்க எங்களை பாதுகாத்து கொள்றது. அன்றைக்கு அவர்கள் சாப்பிடாமல் இருந்தார்கள், அன்று அவர்கள் குடிக்காமல், குடிக்கிறதை கிடைக்கல, சாப்பிட கிடைக்கல, சரியா உண்ணு, அதாவது அணிவதற்கு சரியான ஆடைகள் கிடைக்கல. செலவேல வாப்பாவும் எதிர், செலவேல உம்மாவும் எதிர், செலவேல முழு ஃபேமிலி மெம்பர்ஸும் எதிர், ஆனா உறுதியாக இருக்கிறாங்க. இன்றும் அல்ஹம்துலில்லாஹ் வெளிநாடுகள்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றோம். அல்ஹம்துலில்லாஹ் இஸ்லாத்துல உறுதி. கொஞ்ச நாளை முன்னால எங்கட இந்த தெஹிவலை ஜமாத்தோடு தான் போனாங்க ஆஸ்திரேலியாவுக்கு. அந்த ஆஸ்திரேலியாவுல அவங்க வேலை செய்யறாங்க அநேகமா அந்த ஜமாத்துல. எங்கட ஜியா உஸ்மான் ஹாஜி போயிருப்பாங்க நான் நினைக்கிறேன். அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அங்க போய் பலர்களோட பேசிக்கொண்டு இருக்கிறாங்க. ஒரு தடவை ஒரு வாலிபரை சந்திக்கிறார். அந்த வாலிபர் இவர்கள்ட்ட சொல்றாராம், எனக்கு சரியான ஆசை உங்களை மாதிரி இந்த ஆடை உடுக்கணும், உங்களை மாதிரி இந்த தாடி வைக்கணும், உங்களை மாதிரி இந்த தொப்பி போடணும். அண்ணன், இந்த ஃபேமிலியில் எனக்கு அனுமதி இல்லை. நான் எங்கட ஃபேமிலி ஊரிய கிறிஸ்தவர்கள், ஆனா நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுட்டேன். நான் ஏற்றுக்கொண்ட செய்தியை சொன்னா சில வேளை என்னுடைய உயிரே போய்விடும். அதனால் நான் ரகசியமா தான் இருக்கிறேன். நான் காலையில ஃபஜ்ர் தொழபாறேன் எப்படின்னா, நான் ஜொக்கிங் போறான்னு சொல்லிக்கொண்டு அந்த உடுப்புகளை உடுத்துக்கொண்டு தான் நான் வாரேன். மஸ்ஜிதுக்கு வந்து சொல்லுறேன். உங்களோட உண்டான மஷூரா தாலீம் போன்ற விடயங்களை கலந்து கொள்றேன். நான் மிச்சம் கஷ்டப்பட்டுத்தான் என்னுடைய ஐங்கால தொழுகையை சொல்லுகிறேன். நான் மிச்சம் கஷ்டப்படுத்தான் என்னுடைய நோன்பை நான் பாதுகாக்குகின்றேன். அவர் சொன்னாராம், ஒரு தடவை நான் ரமதானுடைய காலத்தில் நோன்பு பிடிச்சிருக்கிறேன். ஒரு நாள் எங்கட வீட்டில் ஒரு லீவு நாள், எங்கட வாப்பா இங்கே ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் போய் பன் ட்ரிங்க் எல்லாம் எடுத்து கொண்டு வந்து எங்கட டைனிங் டேபிள்ல வச்சு இப்ப எல்லாரும் சாப்பிடுறாங்க, என்னையும் கூப்பிடுறாங்க. நான் நோன்பு பிடிச்சிருக்கிறேன், குடும்பத்தில் யாருக்கும் தெரியாது. இப்ப நான் நோன்பு, எனக்கு நோன்பை விட எனக்கு விருப்பம் இல்ல. நான் என்ன செஞ்சேன்டா, வாப்பாவோட உம்மோட பேரண்ட்ஸோட பேசிக்கொண்டிருக்கிற மாதிரி மெதுவா அந்த பெப்சி அந்த கொக் டின்ன நான் என்னுடைய கையால தட்டி விட்டேன். அது கீழே விழுந்துச்சு, அது கொட்டிச்சு. அதை எடுத்த தொடைச்ச டஸ்ட்பின்ல போட்டு அப்படி செஞ்சிட்டு நான் இந்த இடத்திலிருந்து வந்துட்டான். என்னுடைய நோன்பை நான் பாதுகாத்தேன். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் அவ்வளவு தியாகம் செய்யறாங்க. ஏன் அவர்களுக்கு ஃப்ரீடமா தொழோ மேலா, அவர்களை ஃப்ரீடமா நோன்பு பிடிக்கோ மேலா, அவர்கள் நினைக்கிற நேரத்தில் ஒரு அமல்களை இபாதத்துகளை செய்யலா. ஆனால் மாஷா அல்லாஹ் இன்னும் உறுதியாக இருக்கிறாங்க. ஏன் ஒவ்வொரு நாடுகள்ல நாங்க பார்க்கலாம், அடிக்கடி நாங்க தான் வரக்கூடிய மெசேஜ ஃபார்வர்ட் பண்ற அந்த விளையாட்டு வீரர் வந்துட்டாராம், இந்த நடிகர் வந்துட்டாராம், இந்த நடிகை வந்துட்டாராம், இந்த இசையமைப்பாளர் வந்துட்டாராம், அவர் பணக்காரர் வந்தாராம் எல்லாம் ஏன் வாராங்க? ஏன்? இது உண்மையான மார்க்கம், யதார்த்தமான மார்க்கம், தூய்மையான மார்க்கம். இந்த மார்க்கத்துடைய அடிப்படையில் ஒரு ஆள் உண்மையாக வாழ்ந்தால் இந்த உலகத்திலேயே அல்லாஹ் அவ்வளவு பெரிய அமைதியை கொடுப்பான். வரவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, எங்களுக்கு ஒரு ஃபீஸ், ஒரு அமைதி ஒன்று கிடைக்கிறதில்ல, ஒரு நிம்மதி ஒன்று கிடைக்கிறதில்ல. உங்களோட மஸ்ஜிதில வந்து ஒரு பத்து நிமிஷம் உட்கார்ந்த இவ்வளவு நிம்மதி. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, விசேஷமாக இளைஞர்களே, வாலிபர்களே, அப்படி எல்லாம் வாராங்க. இஸ்லாத்தை விளங்கி வாராங்க. இஸ்லாத்துக்கு இஸ்லாமிய முறைப்படி வாழணும், தியாகத்தோட சாக்ரிஃபைஸ் பண்ணி வாராங்க. ஆனால் அல்லாஹ் மன்னிக்கணும், இன்றைக்கு நாங்க எங்கட சில பாவங்களின் மூலமாக அமல் இபாதத்தில் எங்களுக்கு உற்சாகம் இல்லை, அமல் செய்வதில் ஆசை வருதில்லை, குரான் ஓதணும் ஒரு விருப்பம் வருதில்லை, தொழுகையில இமாம் குரானுடைய சூராக்களை நீண்ட சூராக்களை ஓதும் போது ஒரு சந்தோஷம் வரணும். ஈமானுடைய அடையாளம் என்ன? ஓதுறாரு மாஷா அல்லாஹ் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் வளமையா ஒரு நாளைக்கு நாலஞ்சு ஜுஸு குர்ஆன் ஓதுவாங்க. அது இல்லாம சஹாபாக்கள்கிட்ட ஓத சொல்லி கேட்பாங்க. ஹதரத் அபு மூசல் அஷ்அரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட சொல்லுவாங்க, யா அபா மூசா, குர்ஆனை நீங்க ஓதுங்க, நான் ஓதுறதை கேட்கணும். அவரே கேட்பார், யா ரசூலல்லாஹ், அன அக்ரவு அலைக்க உல் குர்ஆனு உன்சில இலை, குர்ஆன் இறங்கியதே உங்களுக்கு நான் ஓதவா? சொல்வார்கள், انا احب ان اسمع من غيري, எனக்கு சரியான விருப்பம் மற்றவர்கள் ஓதுவத நான் கேட்கணும். யாரும் தயவு செய்து கோச்சு கொள்ளாதீங்க. ஒரு 20-25 வருஷங்களுக்கு முன்னால எங்கட நாட்டில் ஹாஃபிதுமார் ரொம்ப குறைவு. 1979 நான் நினைக்கிறேன். அப்ப நான் ஹாஃபிதான நேரத்தில் நாமளை பிட்டி அபுகஸ்தலாவ எங்கட நூரலிய டிஸ்ட்ரிக்டுக்கு முதலாவது ஹாஃபிஸ். இங்க கிரேன்மஸ் பெரிய பள்ளியில தான் முதலாவது மதரசா. 1979 நாங்க ஹாஃபிஸ் ஆனோம். அப்ப முழு கொழும்புக்கும் அந்த ஒரே ஒரு மதரசா தான், வேற ஒரு மதரசாவும் இல்லை. நான் எதை சொல்ல வரேன்டா, அதற்கு பின்னால்தான் அல்ஹம்துலில்லாஹ் இலங்கையில மதரசாக்கள் கூடியிருச்சு. இப்பொழுது 200க்கும் மேற்பட்ட ஆண்களுடைய மதரசாக்கள், 60க்கும் மேற்பட்ட பெண்மணிகளுடைய மதரசாக்கள், நான் நினைக்கிறேன் எங்களை இலங்கையில கிட்டத்தட்ட 20,000க்கு மேற்பட்ட ஹாஃபிதுமார்கள் இருப்பாங்க, 15,000க்கும் மேற்பட்ட உலமாக்கள் இருப்பாங்க, ஒரு 500க்கும் மேற்பட்ட ஆலிமாக்கள் ஹாஃபிஸாக்கள் இருப்பாங்க. எங்களை நல்ல ஞாபகம், ஆரம்பத்தில் தெஹுவில பெரிய பள்ளியில தான் கியாம் உள்ளே, அதற்கு முன்னால குர்ஆன் தராவீகள் ஓதுறாண்ட செம்மங்கோட்டை பள்ளியில தான், வேற எங்கேயுமே தராவீகள குர்ஆன் இல்ல. அப்ப செம்மங்கோட்டை பள்ளிக்கு அல்லது தெஹுவில கியாமுள்ளே பானந்துறையிலிருந்து வருவாங்க, நிகம்புல இருந்து வருவாங்க. ஏன் குர்ஆன கேட்கணும்? எங்கட நாட்டில் ஹாஃபிஸ் மாதிரி இல்ல, செம்மங்கோட்டையில காயல் பண்டத்திலிருந்து வருவாங்க அங்க வந்து தொழுவிப்பதற்கு. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, யாரும் கோச்சு கொள்ளாதீங்க. அதற்கு பின்னால வாப்பமா இருக்கும் ஆசை, உம்மமா இருக்கும் ஆசை, புள்ளவங்களுக்கும் ஆசை. ஆனா மாஷா அல்லாஹ், ஃபுல் டைம் மதரசாவும் வந்துருச்சு, பார்ட் டைம் மதரசாவும் வந்துருச்சு. ஆனா எங்களுக்கு நல்ல ஞாபகம், பார்ட் டைம்ல ஓதின எத்தனையோ ஹாஃபிஸ் மார் இன்னைக்கு குர்ஆன மறந்திருக்கிறாங்க. பெரிய பாவம், பெரும் பாவத்தில் உள்ளது. எத்தனையோ பார்ட் டைம்ல ஓதின ஹாஃபிஸ் மார் 15 ஜுஸோட நிப்பாட்டினாங்க. அந்த 15 ஜுஸே மௌத்து வரைக்கும் பாதுகாக்கணும். 10 ஜுஸ் பாடமாக்கினா அந்த 10 மௌத்து வரைக்கும் பாதுகாக்கணும். ஆனால் இன்று நாங்க பார்க்கலாம், பாடமாக்கினவர்கள் இடையில விட்டாங்க, முழுக்க முழுக்க விட்டுட்டாங்க குர்ஆன. அது மாத்திரமல்ல, ஹாஃபிலாகி ஓதி முடிச்சவர்களை வச்சு எத்தனை வீடுகள்ல அல்லது ஹாஃபிலாக்களாக ஆன அந்த பெண்மணிகளை வீடுகள்ல வச்சு எத்தனை வாப்பாமார் உம்மாமார் ரமதானுடைய காலம், சரி மஸ்ஜிதுல நிறைய ஹாஃபிதுமார் 2-3 பேரை தானே எடுப்பாங்க, நாங்க வாங்க வீட்டுல கையாமுள்ளே தொழுவோம், மகன் நீங்க ஓதுங்க, பெரிய சூறாவை ஓதுங்க, அமைதியா ஓதுங்க, டைம் ஓன் டைம் எடுத்து ஓதுங்க. எத்தனை வீடுகள்ல நாங்க குர்ஆன் ஓத சொல்லி கேட்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அந்த குர்ஆன் ஓதுவதில் இன்பம், அந்த குர்ஆனை கேட்பதில் இன்பம் ஏன் குறைஞ்சிருச்சு? என்ன காரணம்? சிலவேளை எங்களுடைய உணவுல ஹராம் கலந்திருக்கும், எங்களுடைய சம்பாத்தியத்தில் ஹராம் கலந்திருக்கும், எங்களுடைய கொடுக்கல் வாங்கல்ல ஹராம் கலந்திருக்கும். அதனால ஹராமான உணவை உண்டால் அந்த உடலால நல்ல வேலைகளை செய்ய இயலாது. அதனால தான் அடிக்கடி சொல்றது என்ன, தொழிலை ஹலாலாக்குங்க, பிசினஸ் ஹலாலாக்குங்க, உங்களோட ஜொப்ப ஹலாலாக்குங்க, உங்களோட உத்தியோகத்தை ஹலாலாக்குங்க. அரசாங்க உத்தியோகமாக இருக்கலாம், அல்லது நீங்க பிரைவேட் ஜாப் செய்யறவங்களாக இருக்கலாம், எங்க வேலை செஞ்சாலும் அந்த வேலையை முழுமையா செய்யுங்க. 8 மணி நேரம்டா, 8 மணி நேரம் வேலை செஞ்சாதான் அந்த சம்பளம் 100க்கு 100 ஹலால். 8 மணி நேர ஜொப் நீங்க 6 hour செஞ்சீங்கண்டா அந்த 2 hour சம்பாத்தியம் உங்களுக்கு ஹலால் இல்ல. குர்ஆனிலே வருது, வைலுல்லில் முத்தஃபிஃபீன் அல்லதீன இதக்தாலூ அலன் நாஸி யஸ்தௌஃபூன் வஇதா காலூஹும் அவ் வஸனூஹும் யுக்ஸிரூன். அலவை நிறுவையில் மோசடி செய்யக்கூடியவர்களுக்கு நாசம் உண்டாவதாக. அவர்கள் வைதா காலூஹும் அவ் வஸனூஹும் அல்லதீன இதக்தாலூ அலன் நாஸ், மக்கள்கிட்ட அலந்தோ நிறுத்தோ எடுத்தால் பூர்த்தியாக எடுப்பாங்க, மக்களுக்கு அலந்தோ நிறுத்தோ கொடுத்தால் குறைவு செய்வாங்க என்ற இந்த ஆயத்தை வைத்து நவீன காலத்துடைய அறிஞர்கள் கூறுகின்றார்கள், எப்படி அளவை நிறுவையில மோசடி செய்வது ஹராமோ கூடாதோ அதே மாதிரித்தான் ஜொப் செய்யறவங்க, 8 hour செய்ய வேண்டியவங்க 8 hour செய்யாம அதுல அவரை அளவை அவரை குறைச்சா அதுவும் ஹராம். நாங்க யோசிக்கணும், யாரும் தயவு செய்து கோவிச்சு கொள்ளாதீங்க. நாங்க வளமையா ஜெண்டலா சொல்றது, மதரசால மக்தபில் ஓதி கொடுக்கிறார் உஸ்தாத் 1.5 hour முழுமையா ஓதி கொடுக்கணும், இடையில மொபைல் போன் பாவிக்கேதா? ஏன் அந்த 1.5 hour அவருக்குரிய நேரம் அது? ஸ்கூல்ல படிச்சு கொடுக்கிற மாஸ்டர் என்றா மாஸ்டர் முழுமையா, அதுல மதரசால ஓதி கொடுக்கிற உஸ்தாத் என்றா ஒரு பாடம் 50 நிமிஷம் 50 நிமிஷம் ஓதி கொடுக்கணும். அவர் அதுல 3 போனுக்கு ஆன்சர் பண்றாரு, 15 நிமிஷம் போச்சுண்டா, அவருடைய சம்பாத்தியம் அந்த 15 நிமிஷத்துக்கு ஹலால் இல்ல. அதே மாதிரி இன்னைக்கு ஒர்க் பண்றவங்க இருக்கிறீங்க, உங்களோட இந்த கம்பெனியாக இருக்கலாம், அதுல அரசாங்க கம்பெனிகள்ல அரசாங்க அந்த ஆபீஸ்கள்ல மிகப்பெரிய மிஸ்யூஸ் நடந்து கொண்டு இருக்கு. நுண் முஸ்லிம விடுங்க, அவர்களுக்கு ஒன்றும் இல்ல. ஆனா நாங்க முஸ்லீம்கள் முன்மாதிரியாக இருக்கணும், ஏன் எங்களுக்கு சில வேலை 9 மணிக்கு வந்து 8 மணிக்கு வந்ததா சைன் வைக்கிற, 4 மணிக்கு போற, 5 மணிக்கு போனதா சைன் வைக்கிற, இப்ப அது கொஞ்சம் கஷ்டம், இப்ப பிங்கர் பிரிண்ட் எல்லாம் வந்திருக்குது. ஆனால் இருக்கிற அந்த நேரத்தை எப்படி கழிக்கிறீங்க? அந்த நேரத்தில் உங்களுடைய சொந்த வேலைகளை செய்ய இயலுமா? சொந்த பிசினஸ் செய்ய இயலுமா? உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸோட பேச இயலுமா? ஃபாரின்ல பாருங்க, பெரிய பெரிய கம்பெனிஸ் உள்ள போகும்போதே மொபைல் போனை கவுண்டர்ல வச்சுட்டு போகணும். வீட்டிலே சொல்லிட்டு போவாங்க, ஏதாவது எமர்ஜென்சியா இருந்தா அந்த லேண்ட் போனுக்கு பேசி மெசேஜ் வைங்க, அல்லது எனக்கு மெசேஜ் அடிங்க, நான் வேலை முடிச்சிட்டு வந்து பார்க்கிறேன். என்ன, 8 hour 8 hour, 10 hour 10 hour. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நான் எதை சொல்ல வரேன், இதிலேயும் ஹராம் தானே. நாங்க நினைக்கிறோம் நான் உழைக்கிறேன், நான் கஷ்டப்படுறேன் என்று. ஆனா நாங்க உழைக்கிறது கஷ்டப்படுறது 100க்கு 100 அங்க ஹலாலா இருந்தா அந்த உணவு, அந்த சம்பாத்தியம் ஹலால், அந்த பணம் ஹலாலா இருந்தா அந்த உணவின் மூலமாக அமல்கள் செய்யலாம், இபாதத்துகள் செய்யலாம், நல்ல காரியங்கள் செய்யலாம். அந்த உணவு ஹலால் இல்ல, அல்லது தேடிய பணம் ஹலால் இல்லாண்டா அமல் செய்ய உற்சாகம் வராது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால நாங்க அன்று நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு தர்பியா கொடுத்தாங்க, எந்த தேவை வந்தாலும் அல்லாஹுடைய பாதையில ஜிஹாத் செய்வதற்கு, உயிரை கொடுப்பதற்கு. இப்பொழுது அந்த தேவை இல்லாட்டியும் குறைந்த பட்சம் என்ன, அல்லாஹுடைய கட்டளைகள்ல நான் உறுதியாக இருப்பேன், நபியுடைய சுன்னத்துகள்ல நான் பேணுதலாக இருப்பேன், எந்த வகையான ஹராத்திலையும் நான் ஈடுபட மாட்டேன் என்ற நாங்க எங்கட இளமை பருவத்தை பாதுகாத்தோம்டா தான் இன்ஷா அல்லாஹ் எங்கட எதிர்காலம் சுபீட்சமாக அமையும். அதற்கு மாற்றமாக இப்ப நான் முஸ்லிம், ரொம்ப பயங்கரமான காலம், நாங்க வாழ்ற காலம் ரொம்ப பயங்கரம். சிலவேளை எங்கட பொம்பளை பிள்ளைங்களோட படிக்கிற நான் முஸ்லிம் கேர்ள்ஸ் அவர்களுக்கு ஒன்றுமே இல்ல, முழுக்க முழுக்க என்ஜாய் பண்றது அனுபவிக்கிறது. எங்கட ஆண்களோட படிக்கிற நான் முஸ்லிம் பாய்ஸ் அவர்கள் முழுக்க முழுக்க என்ஜாய் பண்றதை தவிர வேற ஒன்றும் இல்ல. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அவர்களை மாதிரி நாங்களும் வாழ ஆரம்பிச்சோம்டா எங்கட ஃபியூச்சர் அல்லாஹ் வீணாக்கிடுவான். நாங்க பத்தினித்தனமா பக்குவமா எங்கட இளமை பருவத்தை பாதுகாத்தா தான் எங்கட எதிர்காலம் சந்தோஷமாக அமையும். இன்றைக்கு சிலர்களுடைய குடும்ப வாழ்க்கை ஃபெயில், ஆனா வெளியில சொல்றல்ல, ஏன் அவங்களுக்கே தெரியுது. நான் என்னுடைய வாலிப பருவத்துல நான் வேலி பாய்ந்தேன், நான் வழி தவறி போனேன், நான் தவறான வேலைகளை செஞ்சேன், அதனால என்னுடைய ஃபேமிலி லைஃப்ல எனக்கு உண்மையான இன்பம் இல்லை, அல்லது எந்த மகன் எனக்கு வழிபடுறான் இல்ல, எந்த மகன் எனக்கு கட்டுப்படுறான் இல்ல, எந்த மகள் தவறுல போய்கொண்டு இருக்கிறான்டா அங்க தாயோ தந்தையோ யோசிக்கணும், அவர்களுடைய அந்த வயதில் அவர்கள் ஏதாவது தவறு செய்திருப்பாங்க. நபியுடைய ஹதீஸ், அஃபு தஃபனிசாக்கும், நீங்க பத்தினித்தனமாக இருந்தா உங்களோட பெண்மணிகள் பத்தினித்தனமாக இருப்பாங்க. நீங்க என்ன செய்தீங்க, வேலி பாஞ்சீங்க, நீங்க தவறா போனீங்க, உங்களோட பெண்மணிகளும் தவறுகளை பேத்துருவாங்க. விசேஷமாக வாலிபர்களே, இளைஞர்களே, அதனால நான் எதை சொல்ல வரேன்டா, மாஷால்லா உற்சாகமா வந்திருக்கிறீங்க, ஆசையோட வந்திருக்கிறீங்க. நாங்க எங்கட இந்த இளமை பருவத்தை எப்படி பாதுகாக்கிற, ஆக பயங்கரம் தான் பாவம், வெளியில் இறங்கினா பாவம், வேலை செய்யற இடங்கள்ல பாவங்களுக்குரிய முழுமையான சூழல் என்ன, அந்த அளவு பயங்கரம். நான் நினைக்கணும் இந்த கொஞ்ச காலம் என்ன, ஒரு இளமை உதாரணமா 16-17 வயசு, அதுக்கு பின்னால திருமணம் முடிக்கிற வரைக்கும் ஒரு 6-7 வருஷம், இதுல நான் என்ன கட்டுப்படுத்திக் கொண்டு பாவம் ஜினா போன்ற இதிலிருந்து நான் என்ன பாதுகாத்துக் கொண்டேன், மதுபானத்திலிருந்து நான் என்ன பாதுகாத்துக் கொண்டேன், விபச்சாரத்திலிருந்து நான் என்ன பாதுகாத்தேன். அதற்கு பின்னால வாழவிருக்கிறேன் இன்ஷா அல்லாஹ், அந்த 30-40 வருஷம் உலக வாழ்க்கையையும் அல்லாஹ் செழிப்பாக்குவான். அதற்கு பின்னால கோடான கோடான கோடி வருடம் ஆகிறாவுல வாழ இருக்கிறோம், அந்த வாழ்க்கையையும் அல்லாஹ் செழிப்பாக ஆக்குவான். அதற்கு மாற்றமாக நாங்களும் என்ஜாய் பண்ணணும், நாங்களும் அனுபவிக்கணும், எங்களுக்கு நல்ல சந்தர்ப்பம் தானே இருக்குது, ஏன் நாங்க இப்படி பயந்து பயந்து இருக்கணும், அல்லா பாதுகாக்கணும், பாவங்கள் ஈடுபட்டோம், எங்கட பியூச்சர் எங்கட எதிர்காலம் தான் வீணா போவோம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால பாவத்தின் மீது உண்டான விருப்பு வருவதற்கும் அமல்களின் மீது உண்டான ஆசை ஆர்வம் வருவதற்கும் ஆக முக்கியம் என்னண்டா, நாங்க நான் என்ன சொல்லவா குரான ஓதணும், குரான கேட்கணும், சிக்கர்களை செய்யணும், மஸ்ஜிதுக்கு நீங்க நேரம் கொடுங்க. என்ன நபி அவர்களுடைய மிக தெளிவான ஹதி ஹதீஸ் சபாத்துன் யுதில்லுஹும் அல்லாஹு ஃபீ தில்லிஹி யௌமலா தில்ல இல்லா தில்லுஹு. கயாமனால எந்த நிழலும் இல்லாத நாள்ல ஏழு பேர்களுக்கு அல்லாஹ் நிழல் கொடுப்பான். அதுல ரெண்டு முக்கியமான பேர்களை நபி அவர்கள் ஞாபகப்படுத்தினார்கள். ஒன்று வஷாபுன் நஷா ஃபீ இபாதத்தில்லா, ஒரு வாலிபர் தன்னுடைய இளமைய இபாதத்துல கழிக்கிறாரு. இரண்டாவது வரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் பில் மசாஜித், இந்த மனிதனுடைய கல்பு உள்ளம் மஸ்ஜிதோட தொடர்பு பட்டிருக்குதோ அவருக்கு கியாம நாள் அல்லாஹ் நிழல் கொடுப்பான். மஸ்ஜிதோடு தொடர்பு பட்டிருக்கிறவர், இபாதத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிறவர், இன்ஷா அல்லாஹ் பாவங்களிலிருந்து பாதுகாத்து கொள்ளலாம். இந்த மஸ்ஜித் இது எங்களுக்கு தெரியும், இது மலக்குமார்களுடைய சொஹபத், மலக்குமார்கள் வந்து போற இடம். இந்த இடத்திற்கு ஒரு அசர் உண்டு இருக்குது, அதனால தான் மஸ்ஜிதில் நிக்காக செய்யுங்கன்னு சொல்றது. ஏன் இந்த இடம் அடிக்கடி அல்லாஹ் 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 என்று சொல்லப்படக்கூடிய இடம்? ஒரு நாளைக்கு எத்தனை நூறு தடவை அல்லாஹுடைய பெயர் உச்சரிக்கப்படுது, குரான் ஓதப்படுது, மலக்குமார்கள் வந்து போறாங்க. அதனால மஸ்ஜிதுடன் நாங்க எங்களுடைய தொடர்பு அதிகமாக்கி கொள்ளணும். இங்கே நடக்கிற அமல்களை நாங்க கலந்து கொள்ளணும். நல்ல விஷயங்கள் அதிகமாக காதால கேட்கிற, நல்ல விஷயங்களை பேசுற, கெட்டவைகள் என்னண்டா இன்றைக்கு எங்களுக்கு சில வேலை வார பயான் தானே, ஒரு நல்ல விஷயம் தானே தானே உள்ளுக்கு போற போகும்போது அப்படி இந்த பக்கத்தால் ஒன்று வரும், அப்படி இங்குத்தால் ஒன்று வரும், வந்துட்டு வந்து போவோம், அதையும் கொஞ்சம் பார்ப்போம், போனா அதுல ரெண்டு மூணு அவர் பேசிடும். மேலான பெரியார்களே சகோதரர்களே, அதனால எங்களுடைய இளமை பருவமாக முக்கியமானது. நாளைய கயாம நாள்ல கேட்கப்படக்கூடிய நாலு கேள்விகள்லையும் ஆக முக்கியமான ஒரு கேள்வி, உங்களோட வாலிபத்தை நீங்க எப்படி செலவழிச்சீங்க? அதனால எங்களுடைய இந்த இளமை பருவம் இருக்குது, அது ஆக பயங்கரமான பருவம். இதுல நாங்க எங்களை கட்டுப்படுத்தி, இதுல நாங்க எங்களை பாதுகாத்து இளமை பருவத்தை ஒழுங்கான முறையில கழித்தோம்டா எங்களுடைய எதிர்காலமும் செழிப்பாக அமையும். ஆகிராவ அதை விட அல்லாஹ் செழிப்பாக ஆக்கி தருவான். அந்த அடிப்படையில் நாம் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகவே அல்லாஹ் எங்கள் எல்லோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, மனை மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, முழு உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. விசேஷமாக இங்கே கூடியிருக்கக்கூடிய நம் எல்லோரையும் புரிந்து கொள்வாயாக. உண்மையான ஆசையோடு ஆர்வத்தோடு விருப்பத்தோடு இங்கே கூடியிருக்கிறோம் யா அல்லாஹ், எங்கள் எல்லோரையும் நீ புரிந்து கொள்வாயாக. எங்கள் எல்லோருடைய எல்லா வகையான பாவங்களை மட்டும் பரிசுத்தப்படுத்துவாயாக, பாவங்களுக்குரிய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி விடாதே யா அல்லாஹ். அதிலிருந்து எங்கள் எல்லோரையும் தூரமாக்கி வைப்பாயாக. உனக்கு விருப்பமான நல்லடியார்களில் எங்கள் எல்லோரையும் சேர்த்துக் கொள்வாயாக. எங்கள் எல்லோருக்கும் உள்ள பிரச்சனைகள் சிக்கல்களை அகற்றி வைப்பாயாக, நோய்களை நீக்கி வைப்பாயாக, குடும்பத்திலே அமைதியான நிம்மதியான வளவை சந்திரல்வாயாக், ஹலாலான உணவையும் உடையையும் சம்பாத்தியத்தையும் தொழிலையும் தருவாயாக. சகல விதமான ஹராம்களை விட்டும் எங்கள் எல்லோரையும் பாதுகாத்து நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி நம் அனைவர்களுக்கும் ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை தந்திருள்வாயாக. வஸல்லல்லாஹு வஸல்லம அலா சையிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மயின். பிரஹ்மத்கே அர்ஹமர் ராஹிமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில்.